ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜனவரி மாதம் 13 சனிக்கிழமை 2018 தமிழ் மூத்தூர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களையும் தைப்பொங்கல் புதுவருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே நாம் இன்று முதலிலே தர இருப்பது சுவாமி விவேகானந்தர் அவருடைய சில பொன்மொழிகளோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றோம். எல்லோரிடமும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே. எல்லோரிடமும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே. யாரிடமும் அன்பை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடாதே. யாரிடமும் அன்பை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடாதே. இதுதான் சுவாமி விவேகானந்தர் அவருடைய பொன்மொழியாக இருக்கின்றது. இந்த காலை வேளையிலே நிகழ்ச்சியிலே நாளை ஞாயிற்றுக்கிழமை உலக தமிழ் மக்கள் எல்லோரும் தைப்பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தாய்மகளே வருக வருக, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தமிழ் மாதங்களிலே தனிச்சிறப்பு வாய்ந்த மாதங்களில் முக்கியமானது தாய். தை மாதத்தின் பிறப்பை அறுவடை திருநாளாக பொங்கல் தினமாக உலக தமிழினம் கொண்டாடி வருகிறது. தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாகவும் இந்த நாள் ஆரம்பத்தில் கொண்டாடப்பட்டது. இடையில் சித்திரைக்கு மாறி போனது. இப்போது மீண்டும் தை முதல் நாளை புத்தாண்டி முதல் நாளாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஆண்டு தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அறுவடை திருநாள் என கூறப்படும் பொங்கல் பண்டிகை தமிழர் பண்டிகையாகும். பொங்கல் என்பதற்கு சாப்பிடும் பொங்கல் என்று பொருள் அல்ல, பொங்கி பெருகி வருவது என்று பொருள். தமிழர்கள் இருக்கும் இடமெல்லாம் பொங்கல் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த பாடலை தொடர்வது சிறப்பு பட்டிமன்றத்தின் 3 பகுதி. விடை காண முடியாத விசித்திரங்கள் நிறைந்த பகுதி எது? இன்றைய நிகழ்ச்சியிலே திரு அசோக்குமார் அவர்கள் வாலி வதையே விடை காண முடியாத விசித்திரம் என்ற தலைப்பிலே தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார். இதோ அந்த சொற்பொழிவு.
நண்பர் அசோக்குமார் அவர்களை பணிந்து கைகூப்பி அவருடைய வாலிவதை சார்பான வாதத்தை முன்வைக்க வேண்டுகிறேன்.
திருமண அறைக்குள்ளே இல்லாத காலரை எடுத்துவிட்டுக் கொண்டு எடுப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, நண்பர் ராமலிங்கம் அவர்கள் யாரையெல்லாம் வணங்கினாரோ அவர்களை நானும் ஒருமுறை அவர் சார்பிலே நின்று வணங்கி விடுகிறேன். காலத்தின் அருமை கருதி இந்த சில பட்டிமன்றங்களில் பேசினால் பேசுகிறவர்களுக்கு கௌரவம் கொஞ்சம் கூடும். இந்த பட்டிமன்றத்திலே பேசுகிற எங்களுக்கு கௌரவத்தை கொஞ்சம் குறைப்பது போல நடுவர் அவர்கள் சாமர்த்தியமா செஞ்சிருக்கிறார். செஞ்சுட்டு அவரே சொல்றார், நான் மூன்று முடிச்சுகளை போட்டிருக்கிறேன், இந்த மூன்று முடிச்சுகளை நீங்க தான் அவுக்கணும். அப்போ முடிச்சு அவுக்குற வேலையை எங்ககிட்ட அவர் கொடுத்திருக்கிறார். ராமலிங்கம் அவர்கள் சாமர்த்தியமா எங்க ரெண்டு பேரும் முடிச்சு அவர் அவுத்துட்டார். விடைகாண முடியும்னு சொன்னதுனால ரெண்டு முறை முடிச்சு அவுத்த பெருமை அந்த வக்கீலை சாரும். இப்ப முடிச்சு அவுக்கிறதா இல்லையான்றது ஒரு சிக்கல் போகிற போக்கில். ஆனால் ராமலிங்கத்தை பாராட்ட வேண்டும். ராமாயணத்துல கொஞ்சம் பிசகினால் கூட அனுசிதமான வார்த்தைகள் வந்துவிடக்கூடிய இடம் அத கம்பன் ரொம்ப அழகா பாடினான். அதை விட அழகா ராமலிங்கம் பேசினார். அவரை நான் பாராட்டி மகிழ்கிறேன். முதல்ல ஒரு அணி வெற்றி பெறணும்னு சொன்னா எதிரி ஒழுக்கமானவனா இருக்கணும். இப்ப நான் வெற்றி பெறணும்னா எனக்கு ஒழுங்கான ஒரு எதிரி கிடைச்சிருக்கார், ஆகவே பாராட்டுகிறேன். ஆனா போகிற போக்கில் என்ன சொல்லுகிறார், இந்த அகலிகை சாப விமோசனமே இந்த ராமாயணத்துக்கு தேவையே இல்லை, அது ஏன் அங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்றார். அது அல்ல, கதையோடு ஒட்டியது. அது ஆட்டுக்கு அமைந்த தாடி போல இல்ல. அது மிதிலை நோக்கி செல்லுகிற போது இந்த கதை நிகழ்ந்தாகணும். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உன்னுடைய கைவண்ணத்தையும் கால்வண்ணத்தையும் காட்டினாயேன்னு குருநாதர் பாராட்டணும். கதையோடு சேர்ந்த ஒரு பகுதி இருக்கிறது. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, இதுக்கு என்ன விடை சொல்லுவது, விடை சொல்லுங்க. அகலியை பிரம்மன் ஏன் படைத்தான், அதை கௌதம முனிவர்கிட்ட ஏன் கொண்டு போய் சேர்த்தான், இந்திரன் ஏன் அவளை பார்த்து விரும்பினான், அவள் ஏன் அதற்கு இணங்கினாள் என்றெல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க. ஒரே விடை, உலகத்துல அழகாக படைக்கப்படுகிற எதுவும் அதன் அதன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அழகாக படைக்கப்பட்ட அந்த பெண்ணை முனிவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்ததுதான் விடை. இந்த முனிவன் அந்த அழகான பொருளை எப்படி வைத்திருப்பது என்று தெரியவில்லை, அதான் விடை. நீ கேட்டீங்கல்ல இதுக்கு என்ன விடை, என்ன விடைனா,
நண்பர் அசோக்குமார் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம், அப்ப அழகான பெண்களை முனிவர்களிடம் தான் சேர்ப்பிக்க வேண்டுமா?
நான் வேண்டாம். நீங்க ஒரு வகையில் அந்த வம்சத்தை சேர்ந்தவர், கொஞ்சம் ஒதுங்கிங்க இதுல இருந்து. நான் என்ன சொல்ல வருகிறேன், கௌதம முனிவன் அவர் கேட்டார் ஒரு கேள்வி, இவ்வளவு தெரிந்த கௌதம முனிவனுக்கு இது உண்மையான சேவலா இல்லையா, பொழுது விடிந்ததா இல்லையா என்று ஏன் தெரியவில்லைன்னு கேட்டீங்க. அந்த காரணத்தை கூர்ந்து பாருங்க. எல்லாம் அற இழந்தவனாகிய துறவை மேற்கொள்ள வேண்டிய ஒருவன் அகலிகை பக்கத்துல வந்துவிட்ட பிறகு அவனும் சராசரி மனிதனைப் போல ஆசை வயப்பட்டு இருக்கிறான். ஆசை வயப்பட்ட ஒருவனுக்கு இரவு பகல் என்கின்ற வேறுபாடு தெரியாமல் போறதில் ஆச்சரியம் இல்லை, அதுதான் விடை. ஆகவேதான் பிறகுதான் அவன் தெரிந்து கொள்ளுகிறான் அது. எனவே கௌதம முனிவனிடத்திலும் ஒரு குறை இருக்கிறது. இதை அகலிக்கு மேல மட்டும் அதை சொல்லாதீங்க. ஆகவே இதற்கு விடை கூற முடியும். மிகுந்த அழகான ஒரு பொருளை யாரிடத்தில் இருக்க வேண்டுமோ அவரிடத்தில் விட்டு வைத்திருக்க வேண்டுமே தவிர உனக்கு எதற்கு அது? அதனால தான் இந்த விளைவு வந்தது. எனவே என்னால் ஆனது நான் ஒரு முடிச்சு அவுத்துட்டேன். இனி வருகிறேன். இவர் ரொம்ப சுலபமா சொன்னார், வாலிவதையை பொறுத்தவரையில் நீங்கள் ராமனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் அவன் வாலியை கொன்றது சரி, அது விடையினார். இன்னொன்னு, கம்பனது வாக்கியங்களில் பார்த்தால் அவன் ராமனை கொன்று வாலியை கொன்றது தவறு, இது அதற்கு விடையினார். அதான் அவருடைய சுருக்கமான விடை. நல்ல தேர்ந்த ஒரு வக்கீலின் வாதம் அது. நான் கேட்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? நீங்க சொல்லிட்டீங்க விடையின்னு, தலைப்பு என்ன பேசுகிறது? விடை காண முடியாத விசித்திரம். இதுல ரெண்டு பங்கு இருக்கு இந்த தலைப்புல. ராமலிங்கம் போல விடை சொல்லலாம், ஆனால் அப்படி விடை சொன்னால் அது விசித்திரமாகத்தான் இருக்கிறது, நம்பும்படியாக இல்லை. அதான் விடை. ஒருவர் ஒரு வினாவை எழுப்பி விட்டார், விடை எழுதுறாங்க. நான் கூட தேர்வு தாள் திருத்தும் அதான் பண்ணுவோம். சமயத்துல திருத்துற போது எங்க துணைவியார் கூட பேப்பர் பார்ப்பாரு, என்ன இதுக்கெல்லாம் போயிட்டு 80 மார்க் போட்டுக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு பார்த்தா அது விசித்திரமா தெரியுது. இதனால எல்லாருக்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், விடைத்தாளை வீட்டுக்கு கொண்டு வராதீர்கள், திருத்துகிற போது மனைவிக்கு காட்டி விடாதீர்கள். அப்போ விடை சொல்லலாம், ஆனால் அந்த விடை ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்காது, அது விசித்திரம். ராமலிங்கம் அவர்களே, நீங்கள் சொன்னது விடைதான், ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அது விசித்திரம். தலைப்படித்தான் கேட்கிறது, விடை காண முடியாத விசித்திரமாகத்தான் இருக்கிறது. நீங்களே சொல்றீங்க, அவன் பரம்பொருளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். பரம்பொருள் எப்படி சொல்லுவீங்க? கம்பனது கவிவரிகளின் படி பார்த்தால் அவன் குற்றவாளிதான் அப்படிங்கிறீங்க. அப்போ ஒரு வினாவுக்கே ரெண்டு விடை வருகிற போது அது விசித்திரம் அல்லவா? இப்போ நீங்களே ஒரு கேஸ கொண்டு போறீங்க, ஒரு தீர்ப்பு கேட்கறீங்க ஒரு நடு நீதிபதி கிட்ட. அவர் சொல்றாரு, நீதிபதி ராமலிங்கம் காலையில் வழக்கிட்டதன்படி பார்த்தால், அது நேற்று வழக்கிட்டதன்படி பார்த்தால் நான் அவருக்கு தீர்ப்பு வழங்கலாம், ஆனால் இன்று வழக்கிட்டது பார்த்தால் அவருக்கு நான் தீர்ப்பு வழங்க முடியாதுன்னு ஆக பலே தீர்ப்பு ஒத்துப்பீங்களா? நீங்களே எப்படி சொல்லுவீங்க? அவனை ராமன மனிதனாக வைத்துக் கொண்டு பார்த்தால் இது சரி, தெய்வமாக வைத்துக் கொண்டு பார்த்தால் இது சரி என்று சொல்லுவதே விசித்திரம் அல்லவா? வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்களே, காலையில் நீங்க பேசிய பேச்சரோடு நான் விடைபெற்றிருந்தா உங்களை அந்த மதிப்போடு போயிருப்பேன். இப்ப இப்படி வந்து பேசுறீங்களேன்னு வாலிக்கு வருகிறேன். என்ன விட சுலபமா சொல்றீங்க? ஒண்ணு கேக்குறேன், அவர் என்ன சார் தவறு செய்தாம? வாலி அந்த வரம் பெற்றதை தவிர கிட்டுபார் போட கிடைக்கு நன்னவர் பட்ட நல்வலம் பாகம் எய்துவான்னு என்னைக்கு வர வாங்கினானோ அன்னைக்கே அவனை ஏழை நாட்டு சனி இல்ல எட்டரை நாட்டு சனி பிடிச்சது. வேற யார் மீது அவன் சண்டைக்கு போனான்? அசுரர்களும் அரக்கர்களும் வரம் பெற்றார்கள், எவன் அடக்கத்தோட இல்ல? இவ்வளவு வரம் பெற்ற வாலி என்ன தவறு செய்தான்? ஒரே ஒரு தவறு, மதக்கு முனிவன் ஆசிரமத்துல அந்த துந்திவை போய் விட பண்ணான், அதுதான் காப்பீத்தில் இருக்கு. அந்த துந்திவி கூட இவன் சண்டைக்கு போகல, அவன் துந்திவை முதல்ல போனதே வந்து சிவபெருமான் கிட்ட, திருமால் கிட்ட வா சண்டைக்குன்றான். அப்ப திருமால் சொன்னார், உங்ககிட்ட சண்டை போட என்னால முடியாதுப்பா, கம்பல் இருக்கு, நீ வேணும்னா சிவபெருமான் கிட்ட போனார். எங்க நடக்கிற சண்டை எங்க வருது பாருங்க. சிவபெருமான் பார்த்தார், அடையப்பா துந்திபி உன்னோட சண்டை போட என்னால முடியாது, உனக்கு ஏத்த சரியான ஜோடி ஒருத்தர் இருக்கான், யாரு? இந்திரன். திருமால் திருமால் கிட்ட சிவபெருமான் கிட்ட போனார். சிவபெருமான் பார்த்துட்டு இந்திரன் கிட்ட அனுப்பினார். மூணு இடத்துக்கும் போனான். கடைசியில இந்திரன் தான் சொன்னா, பூ உலகத்துல கிருஷ்ணந்தேல வாலின்னு ஒருத்தர் இருக்கிற அவங்கிட்ட போனான். எங்க நடக்க வேண்டிய சண்டை இது? இங்கதான் விசித்திரம் ஆரம்பிக்கிறது. இவங்க கிட்ட வந்தது, சண்டை போட்டு என்ன பண்ண, எட்டி ஒரு உதவி விட்டான், போய் மதங்க முனிவன் ஆசிரமத்தில் அது விழுந்தது. அப்பதான் அவன் சாபம் கொடுத்தான், இனி இந்த இரளமலை பக்கம் வந்தா உன் தலை வெடிச்சிடும் சொல்லி. நான் கேக்குறேன், வாலி துந்திபியோட சண்டைக்கு போனானா? விசித்திரம் சார் இது. மூணு பேர்கிட்ட போயிருக்கான், இவன் நாமினேஷன் ஃபைல் பண்ணது வேற ஒரு தொகுதிக்கு, அவனா சொல்லிவிட்டு இவங்கிட்ட அடிச்சு விட்டு டெபாசிட்டே காலி பண்ணி விட்டாங்க. எங்கேயோ போய் அடிச்சுட்டு, எங்கேயோ அடிக்க வேண்டியது எங்கேயோ நெறி கட்டிட்டு. நான் அதான் கேக்குறேன், விடை காண முடியாத விசித்திரம் இங்க ஆரம்பிக்குது. சரி போகட்டும். இப்போ ராமனும் இலக்குவனும் சீதையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். கவந்தன பாக்குறாங்க, ரெண்டாவது விசித்திரங்க இது. இந்த கவந்தன் அதுவரையில அரக்கனா கடந்துட்டு, பூதமா கடந்துட்டு, இப்பதான் ராம லட்சுமணனுடைய உடல் பட்டு உண்மை உருவுக்கு வரான். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். இந்த காலத்துல ரொம்ப பேரு எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுறான், அதுல ஒருத்த கவந்தன். அவன் சொல்றான், ராமா நீ கூட்டு ஒருவரையும் வேண்டா, கொற்றவன், உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, இருந்தாலும் உனக்கு உதவி தேவை. எப்படி கடலை கடப்பதற்கு ஒரு படகு தேவையோ அதுபோல நான் ஒரு படகு உனக்கு சொல்றேன், அந்த படகின் துணையோடு நீ சீதையை தேடலாம்னு ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சுட்டு சொல்றான், தீயவர் சேர்கிலாது செவ்வியோர் சேர்ந்து செய்கை, தாயினும் உயிருக்கு நல்கும் சவரியை தலைப்பட்டு அன்னாள் ஏயதோ நெறியின் எய்தி இரளையின் குன்றம் ஏறி கதிரவன் சிறுவனான கனகவாழ் நிறத்தினானே எதிர் எதிர் தடிவி அன்பின் இனிதி ஈண்ட அவனின் இந்த வெயிறு பெறும் தோழினாலை நாடுதல் விடுமிதன்றான். ரொம்ப இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்னு சொல்லுவாங்க, அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர் தவறான ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டார்னா தொலைஞ்சது அவன் கேஸ். இன்னைக்கு இவன் போறது அப்படித்தான், சரியில்லாத ஒரு கான்ஸ்டபிள் இந்த கவந்தன். நான் கேக்குறேன், வாலியின் மீது உனக்கு என்ன கோபம்? அவன் ராமகிட்ட சொல்றான், ராமா நீ சீதையை தேட வேண்டும் என்றால் தீயவரோடு சேர்ந்து விடாதே, நல்லவரோடு சேர்ந்து கொள்ள சொல்ற. அதுவரையில் சரி, உங்க ராமலிங்கத்துக்கு நான் வைக்கிற வாதம் அதுதான், என்ன விசித்திரம் கேட்க கூடாது இல்ல, சொல்ற தீயவரை சேர்த்துக்காத நல்லவரை சேர்த்துக்கோ, சரி அதுவரையில் சரி. அடுத்த பாட்டுல உடனே சொல்றான், அந்த நல்லவன் யார் தெரியுமா? கதிரவன் சிறுவன், இரளை மலையில் இருக்கிறவன். அவன் கதிரவன் சிறுவனான கனகவாள் நிறத்தினானை பொன்னிறமான அந்த சுக்ரீவனை எதிர் எதிர் தழுவி நட்பு இனிது அமர்ந்து அவனின் ஈண்ட சீதையை போய் தேடுங்கிறான். அவசரப்பட்டு அடுத்த பாட்டிலே சொல்றான், அந்த நல்லவன் யாருன்னா சுக்ரீவன் சொல்றான். அப்ப நான் அருத்தா பத்தின் தமிழ்ல ஒண்ணு உண்டு, சுக்ரீவன் நல்லவன்னா வாலி யாருங்க? வாலி யார்? தீயவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். நான் என்ன கேட்கறதா, விசித்திரம். இந்த கவந்தனுக்கு வாலியை பற்றியும் தெரியாது, சுக்ரீவனை பற்றியும் தெரியாது. அவனை நல்லவன் சொல்லி இவனை தீயவன் சொல்றியே, அதுதானே விசித்திரம்? என்ன விடை வரும் இதற்கு? அடுத்து விடை சொல்லுங்க. இதுக்கு ஏன் இப்படி கவந்தன் சொன்னான்? இதை விட இது ரெண்டாவது மூன்றாவது விசித்திரம் என்ன நடக்கு தெரியுமா? இத நம்பிக்கிட்டு போனாங்க ராமு, இத நம்பணும். தலைவா இந்த தொகுதியில நீ நில்லு, உனக்கு நல்ல ஓட்டுல நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம்னு சொன்னா அதை நம்பி போனான் பாவம். ஒரு பெரிய கட்சி ஒரு சின்ன கட்சி நம்பி போய் படுற அவமானத்தை பாருங்க என்ன நடக்குது. போயிட்டு அவகிட்ட சேர்றான், சொல்றான், கையறு துயரம் நின்பால் கடப்பது கருதி வந்தேன், ஐயே நின் தீரும் என்ன. சுக்ரீவா மிகுந்த துன்பப்பட்டுட்டேன், மனைவியை பிரிந்து மிகுந்த துன்பப்பட்டேன், அவளை தேடுவதற்கு உதவியாக உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், நின்பால் தீரும் என்ன. அதை காதலே வாங்கிக்கல சுக்ரீவன். அவன் சொல்றான், கவிக்குலத்து அரசு சொல்வான், முன்னவன் பின்பெந்தேனை முரணுடை தடக்கை ஓச்சி, முன்னவன் பின்பெந்தேனை இருநிலை புறத்தின் காரம் எங்கனம் தொடர, இரளையின் இந்த குண்டு அரணுடைத்தாகி உய்ந்தேன், சரண் முனை புகுந்தேன், என்னை தாங்குதல் தர்மம் என்றான். இது நீ என்ன காப்பாத்துங்கிறான் சுக்ரீவனா, நீ எனக்கு உதவி செய்ய இவன் கேட்க போக. அவன் சொல்றான், நான் இரளமலையில வந்து ஒளிந்து வாடுறேன், நீ தான் என்ன காப்பாத்தணுங்கிறான். இவனை தான் அவன் வழி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான், இவனை போய் சேர்ந்துக்கோன்னு சொல்லி. இப்பாத்தான் ராமன், சே இது மூணாவது விஷயத்துல ஆச்சுக்கலாம், நாலாவது ராமன் உதிர்க்க போற வார்த்தை தான் ராமாயணத்தை திரும்பி பார்க்க வைக்குது. அவனை சேர்த்துக்கிறான்றான் சொல்லிட்டு சொல்றான், சுக்ரீவா இவ்வளவு கஷ்டப்படுறியா, முதல்ல உனக்கு நான் உதவி செய்யறேன், நான் ஒரு உறுதிமொழி தருகிறேன், மற்றினி உரைப்பதென்னே மண்ணிடை விண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார். நல்ல கூட்டணி, ரெண்டு பெரிய கட்சியும் சின்ன கட்சியும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஒரு சொல்றாரு, உன் தொகுதிக்கு எங்க ஆளுங்க வேலை செய்வாங்க, என் தொகுதிக்கு உங்க ஆளுங்க வேலை செய்யுங்க, இதுல யாரும் உள்குத்து வேலை பண்ணப்படாதுன்னு. அது வரைக்கும் சரி, உன்னை உன்னுடைய சுற்றம் என் சுற்றம். பிறகு சொல்றா, தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். விசித்திரன் பேசுறது யாரு? ராமன். நாலாவது விசித்திரம், இது விடைகாண முடியாத விசித்திரம். ராமனுடைய கொள்கை என்ன? அறந்தலை நிறுத்தி தீயோர் இறந்து உக நூறுதல் ராமாவதாரத்தில் லட்சணம், லட்சியம், சட்டம். ஆனால் இந்த ராமன் பேசுறான், உன்னுடைய பங்காளிகள் தோடர்கள் தீயவர்களாக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் பேசுறானே, இது என்ன விடை? இதற்கு என்ன விடை? நான்காவது இது. அது மட்டுமில்ல, அவன் என்ன சொல்லி அனுப்பிச்சாம, தீயவர் சேர்ந்து இல்லாது செவ்வியோர் சேர்ந்து செய்கன்னு சொல்றான் அவன் சுக்ரீவன். இவன் என்ன சொல்றான்? தீயவராக இருந்த கூட ஏத்துப்பங்கிறான். எத்தனை முரண்பாடுகள், எல்லாத்துக்கும் மேல முரண்பாடு கொடி கட்டி பறக்கிறது எங்கன்னா. அடுத்துதான் கடைசியில் அவன் கேட்கிறான், அப்படி என்றால் நான் வாலிய மறைஞ்சு நின்று கொல்ல போறேன்றான். வேறு நின்று எவ்விட துணிந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கமா கொடுக்காம, இது என் கருத்து, யாரும் மறுத்தக்கூடாதுன்றதுக்காக. அப்படி என்றால் நான் வாலியை மறைஞ்சு நின்று கொல்ல போகிறேன், இது என் கருத்து. இது ஐந்தாவது விசித்திரம். ஏன் ராமன் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்தான், ஏன் வரணும் அப்படி தள்ளியது யார்? இதற்கு வேடிக்கையே அம்ப தொடுக்கிறான் பக்தர்கள் லட்சுமண சொல்றான், அண்ணா கொஞ்சம் நிறுத்து, கொஞ்சம் எப்பவுமே தொண்டன் சொல்றதையும் தலைவன் கேட்கணுங்க, பெரிய எலெக்ஷன்ல நிக்கணும்னா அதுல தேவை. அவன் சொல்றான், இந்த பயலை நம்ப முடியாது, மாற்றான் என தம்முனை கொல்லிய வந்து நின்றான், வேற்றார்கள் திறத்து இவன் செய்கை என் வீர. அண்ணா இன்னைக்கு தன்னுடைய அண்ணன் வாலியை கொள்வதற்காகவே நம்முடைய உதவியை நாடி இவன் வந்திருக்கிறான் என்று சொன்னால், நாளைக்கு இவன் நம்ம கிட்ட எப்படி நடந்துப்பான்னு யோசனை பண்ணி பாருண்ணா. அப்ப ராமன் சொல்ற பதில் தான் விசித்திரத்தோட உச்சம். அவன் என்ன சொல்லிருக்கணும்? நான் முடிவு பண்ணிட்டேன், நீ பேசாதடான்னு சொல்லிருக்கணும். லட்சுமணன் ஒரு குட்டு கொட்டுறான் பாருங்க, அவன் ராமனுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தையா இது? அத்தா இது எங்க அண்ணா செந்தமிழ் வாரி இருக்காங்க, என்ன வார்த்தை இது உங்களுக்கு? இதுதான் நெஞ்சில வந்திருக்கும். அத்தா இது கேள் என ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ, எத்தாயர் வயிற்றின் உள்ளும் பின் பிறந்தார்கள் எல்லாம் பரதன் பெரிதும் உத்தமனாதல் உண்டோ. ஏய் தம்பின்னா அப்படி இப்படிதான்டா இருப்பாங்க, இந்த சுக்ரீவன் தப்பு பண்ணா கூட இருக்கட்டும், நான் இவன் சார்பாக போய் வாலியை கொல்ல போறேன், நீ வாய மூடிக்கிட்டு இரு. இன்னொன்னு சொல்றேன், உலகத்துல எல்லா தம்பிகளும் நல்ல தம்பின்னு சொன்னா பரதனுக்கு எப்படி நல்ல பேர் வரும் அப்படின்னு இந்த தம்பிய ஒரு அடி அடிக்கிறான். வாய மூடிக்கிட்டான் லட்சுமணன். ஏன் இது வந்தது? ஆறு விசித்திரங்களை சொல்லி இருக்கிறேன், இன்னும் ரெண்டு இருக்குது, காலம் இருப்பின் வருவேன். மீண்டும் சொல்லுகிறேன், ராமலிங்கம் நல்ல பேச்சாளர், அழகாக அதை வைத்திருக்கிறார். ஆனால் ஏனோ அவர் வாலியை பற்றி இப்படி பார்த்திருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. மீண்டும் ஒரு சுற்று இருக்கிறது என்று கருதுகிறேன். இந்த ஆறு வினாக்களை எழுப்பியிருக்கிறேன், இந்த விசித்திரத்துக்கு விடை காண முடியவில்லை. எனவே என்னால் இந்த முடிச்சை அவுக்க முடியவில்லை. நான் கௌரவத்தோடு அந்த சீதை தீக்குளிப்பை பற்றி சொல்லவில்லை, ஏனென்றால் எங்க அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், கொஞ்சம் விவகாரமானவர், அவருடைய எந்த போக்கில போறார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பு அந்த தேன்கூட்டில கைய வைக்க நான் விரும்பல, கொட்டுப்பட நான் விரும்பல, அது வரட்டும் பார்த்துக்கொள் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.
அந்த பட்டிமன்றத்தின் மூன்றாவது பகுதியை தொடர்வது மற்றும் ஒரு பொங்கல் தின சிறப்பு பாடல் ஒன்று எமது நேயர்களுக்காக.
என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன், என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி பாட்டுங்கடா, என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன், என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா
அந்த பாடலை தொடர்வது நிகழ்ச்சியிலே நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜனவரி மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜனவரி மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லியிலே அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் அறிவித்தல் ஒன்று. கலை இலக்கிய வட்டத்தின் ஏற்பாட்டிலே வேடாந்தம் இடம்பெறுகின்ற பொங்கல் விழா 2018 பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 20ஆம் தேதி மாலை 6 மணி முதல் மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். சிறுவர் சிறுவியர்கள் பெரியோர்கள் பங்கெடுக்கின்ற கலை கதம்ப நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உயர இருக்கின்றது. மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனுமதி ஒற்றிலும் இலவசம். அனைவரும் திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு களிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற பொங்கல் பண்டிகை சிறப்பு விழா எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை மவுண்ட் ஈடன் போர்நினைவு மண்டபத்திலே சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை சிறப்பான முறையிலே இடம்பெறுவதோடு இந்த நிகழ்ச்சியிலே நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டிலே எதிர்வரும் காலத்திலே இடம்பெற இருக்கின்ற தையல் பயிற்சி வகுப்புகளிலே தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு 45 தையல் இயந்திரங்கள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அத்தோடு சிறப்பு நிகழ்ச்சியாக பொங்கல் கவி அரங்கம் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. ஓக்லாந்து மண்ணின் சிறந்த கவிஞர்கள் பங்கெடுக்கின்ற ஒரு சிறப்பு கவியரங்கமும் இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெற இருக்கின்றது. இதனைத் தவிர சில கலை நிகழ்ச்சிகளும் இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வருகை தந்து நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் பொங்கல் பண்டிகை சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அகை மற்றும் ஒரு சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவ திருவிழா எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி காலை இடம்பெறுகின்ற சாந்தி பூஜையோடு ஆரம்பமாகி எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி இடம்பெறுகின்ற பிராயச்சித்த அபிஷேகத்துடன் குறிப்பாக 10 நாட்கள் கொண்ட விசேட திருவிழா நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. முருகன் அடியார்களே, இந்த நாட்களிலே எமது ஆலயம் வந்து முருகப்பெருமானின் அருளை பெற்றேகுமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையினரும் மற்றும் குருமார்களும். மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. தெலிப்பளை மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவர்களின் நியூசிலாந்து கிளையின் ஏற்பாட்டிலே வருடாந்தம் இடம்பெறுகின்ற வருடாந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி ஜனவரி மாதம் ஓக்லாந்து அனிவர்சரி டே அன்று சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு நாளை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 3 மணி வரை சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து மாஜனா கல்லூரியின் பழைய மாணவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் தெலிப்பளை மகாஜனா கல்லூரியின் நியூசிலாந்து கிளை அங்கத்தவர்கள். தொடர்புகளுக்கு வைத்திய கலாநிதி திரு வேல் அழகன், அவருடைய தொலைபேசி இலக்கம் 0727654299 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த சமூக அறிவித்தல்களோடு நிகழ்ச்சி நேரமும் இறுதியாக நிறைவடைகின்றது. தொடரும் பொன்மொழிகளோடு பேசவே கூடாது என முடிவெடுத்த பின்பும் வலிகள் மறந்து கோபங்கள் மறந்து பேச வைப்பதுதான் உண்மையான அன்பு. வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத சில பாடத்தை தனிமை புரிய வைத்து விடுகிறது. வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழாதே என்று. கஷ்டம் பெறும்போது கண்ணை மூடாதே.